அடுக்கிய முறை நான்கு அகவல்கள் முதலிலே இருப்பது கல்வெண்பா என்றாலும் அகவலை போன்ற தோற்றம் இருப்பதனால பெரியவர்கள் அதனை அகவல் என்று சொன்னார். அந்த நான்கு அகவல்களை முதலிலே வைத்தார்கள். அது நெடும் பாடல் என்பதனால நீண்ட அடிகளை கொண்ட பாடல்கள் இந்த 95, அதுக்கப்புறம் வந்து 126, 182, 225, புராணத்துக்கு 95 அடிகள், திருப்பி திருவள்ளுக்கு 126, திருவண்டபோதி 182, கொச்சி திருவள்ளு 225. தெரியல உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியாதா? எல்லாருக்கு கடவுளை கேட்டாலும் சொல்லணும், நம்மோட சேர்ந்துடணும் அதெல்லாம். அதனால்தான் அந்த சிவபுராணம் சொல்லும்போது கூட ஒரு அடி விட்டுடாமல் இருக்கிறதுக்காக எண்ணியே சொல்லணும். அதே மாதிரி கீழ்த்தி எண்ணி சொல்லும்போது 126 வராமல் 124 வந்ததுன்னா ஏதோ ரெண்டு அடியை நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. திரும்ப சொல்லணும் முதல்லேருந்து இல்லை, போது ஒரு ஆடியை திரும்பி ஆரம்பிச்சு 126 வரணும். அப்பதான் அதை விடலாம் நம்ம அடுத்து போகலாம். திருவண்டபுரி திருவண்டபுரி 182, கோச்சி திருவள்ளு 225. இந்த நெடும்பாடல்களை முன்பாக வைத்தார். அதுக்கப்புறம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, 100 பாடல்கள் கொண்ட பிரபந்தம் திருச்சதகம், அது பாடல்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறோம் அது மேலே வைத்தார். அதுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கை கொண்ட பாடல்களை கொண்டது நீத்தல் விண்ணப்பம் 50 படுத்து வைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 20 பாடல்கள் கொண்ட அந்த பதிகங்கள் அது நூல்களை வைத்தார் என்று பார்க்கின்றோம். 10 பாடல்களை கொண்ட அந்த பதிகங்களை வைத்தார். அப்படி 10 பாடல்கள் வைக்கும்போது சில இதில் 10 விட வந்து குறையும், என்ன பதிகம் 6 தான். அதுபோல வந்து திருக்கழுக்குன்ற பதிகத்தில் 7 பாடல்கள் தான், அவற்றையும் 10 கருதி வைத்தார்கள். நான் 5 மேலே போனால் 10 கீழே இருந்தாலும் 10 தான், கணக்கு மாதிரி தான், மோர் தேன் 5 லெஸ் தேன் 10 அது 10 அவ்வளோதான் என்று அதை அவ்வாறு அடைக்கிறார். இந்த உரையாசிரியர்கள்லாம் இதுக்கு பின்னே இதை ஏன் வைத்தாங்கிறதுக்கு ஒரு தொடர்பு கட்டுவாங்க. அந்த தொடர்பு சமயத்தில் வலிந்து கட்டுவார்கள், சில நேரங்களில் இயற்கையாக இருக்கும். நீத்தல் விண்ணப்பத்தை குறித்த வரையிலும் புராணம் என்ன சொல்கின்றது, திருவுத்திரகோசம் புராணம் திருப்பிந்து புராணம் பார்க்கும்போது, நம்முடைய குருநாதருக்காக இறைவன் கரிகளை பரிகளாக்கி கைகளிலே வெள்ளத்தை வரவழைத்து வீட்டுக்கு மண் சுமந்து வந்திக்கு முத்தி அளித்து குருநாதரையும் அந்த அரசியல் பொறுப்பிலிருந்து விடுதி தள்ளினார். அப்பொழுது குருநாதர் திருப்பிருந்திற்கு மீள செல்வார். செல்கின்ற வழியிலே திருவுத்திரகோசம் நோக்கி சென்றார். சென்று, பெருமானே, இந்த உலகிலாகின்ற இந்திரிய சற்றிலே அழுந்தி கிடக்கின்ற எண்ணெய் நீ விடுகின்றனை விட்டிடுதி என்றால் விடுகின்றாய். கண்டா என்பது ஒரு முன்னிலை சொல், முன்னிலை அசைச்சொல் சொல்வார். இந்த அசைச்சொல்லுக்கெல்லாம் ஒரு குறிப்பு பொருள் உண்டு. அசைச்சொல் என்பது பொருள் இல்லாத சொல்லுதான் இலக்கணத்தில் எழுதியிருப்பாங்க. பொருள் இல்லாமல் ஒரு சொல்லும் கிடையாது. பார்த்தாலே பொருள் இருக்கு, பேசினா பொருள் இருக்காத. உலகத்தில் பார்க்கறது பார்வைக்கே பொருள் இருக்கும் போது பேசுவதற்கு பொருள், நான் பேசுறதுக்கு கூட பொருள் இல்லாமல் இருக்கலாம், பொருள் உண்டு. ஆகவே கண்டா என்பது ஒரு எதிரடி விளைவை ஏற்படுத்துகிற ஒரு சொல். இதை எந்த உரையாசிரியரும் சொல்லலை. எதுக்காக சொல்றீங்கன்னா, நான் உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது குருநாதர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முக்கியமான உரைகளை படிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இருந்தாலும் விட்டிடுதி விடுகின்றனை கண்டாய் பார்த்துக்கொள், பெருமானே நீ இவ்வாறு செய்யலாமா என்ற பொருளை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார். என்னை விடுகின்றாயே, என்னை கைவிடுகின்றாயே, கைவிடுகின்றாய் கான், நீ என்ன பண்ற பாரு, நீ என்னை உன்னையே நம்பி இருக்கின்ற என்னை மாறாத பெருங்குடை கொண்டு முன்பு ஆட்கொண்ட என்னை பின்னர் கைவிடுகின்றாய், இது சரியா என்ற பொருளிலே விட்டிடுது கண்டா என்று வருகின்றது. அது சரிதான், அந்த பொருள் குற்றம் என்று நான் சொல்லல. ஆனால் கண்டா என்ற முன்னிலை சொல் விட்டிடுது என்பதை விடாதே என்ற பொருளுக்கு கொண்டு போகும். அவ்வாறு காரைக்கால் அம்மையார் அற்புத திருமதியில் பாடியிருக்காங்க. நம்ம குருநாதரே ஒரு பாடல்ல மிக தெளிவாக சொல்றார், கொள்ளேர் பிளவ, இரண்டாவது பாடல்ல, கொள்ளேர் பிளவகலாத்தடம் கங்கையர் கொவை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். வில்லுதல்னா நீங்குதல், அந்த பெண் இன்பத்தை விட்டு நான் நீங்கவில்லை எனினும் என்றாலும் விடுதி கண்டாய் விடாதே. என்ன காரணம், நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், நான் தொடர்ந்து உனக்கு தொண்டு செய்கின்றேன், புறமல்லேன், உன் கருணைக்கு வெளியில் இல்லை, பெருமானே உன் கருணைக்கு வெளியே நான் சென்று விடவில்லை, உன் கருணைக்காக ஏங்கி இருப்பதே உன் கருணைக்கு உள்ளே இருப்பதாக பொருள். பெருமானை மறந்திருந்தால் அல்லவா அவருடைய அருட்குடைக்கு வெளியில் இருப்பதாக பொருள். பெருமானுடைய கருணை வேண்டும் என்று ஏங்குகின்ற நிலையிலேயே அந்த கருணை குடைக்கு கீழே இருக்கின்ற திருவாசகம் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துவிட்டாலே திருவாசகம் நமக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நடராஜாவை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் போதே நடராஜா நமக்கு அருள் செய்யாருன்னு அர்த்தம். நடராஜா நமக்கு அருள் செய்யவில்லை என்று சொன்னால் சடராஜாவை தரிசனம் பண்றோம்ங்கிற எண்ணம் வராது. பெருமான்கிட்ட போய் பெருமானே எனக்கு தரிசனம் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போதே பெருமான் தரிசனம் கொடுக்கறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். இது நம்முடைய பேச்சில் உள்ள குற்றம் அவ்வளவுதான். ஆகவே புறமல்லேன், உன்னுடைய திருவருள் குடை நீழலுக்கு வெளியிலே நான் இல்லை. உன்னுடைய அகம்படி தொண்டு செய்வதற்கு நான் உரியவன் தான், விழுத்துழும்பில் உள்ளேன். ஆகவே பிள்ளையர் பிளவகலாத்தடன் கொங்கையர் கொங்கை செவ்வாய் வில்லேன் என்றால் அவர்களை விட்டு நீங்கேன், வில்லுதல் நீங்குதல். நான் நீங்கவில்லை எனினும் விடுதி கண்டாய், என்றாலும் விடாதே என்று பொருள். ஆகவே விடுதி கண்டாய் என்று இருந்தால் அவர்கள் சொல்கின்ற பொருள், நான் பெண்ணின்பத்தை விடவில்லை ஆகவே நீ என்னை விடுகின்றாய் அப்படின்னு அப்ப பொருள் வரும். ஆனா ஆகவே அவர் போடல, எனினும்னு போட்டிருக்கார் இருந்தாலும். ஆகவே விடுதி கண்டா என்பதற்கு விடாதே என்பது பொருள் என்று அங்க காமிச்சிட்டார். ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், 50 பாடல்கள்ல விட்டுழுதி கண்டாய் விடுதி கண்டாய்ன்னு வருது. அதுல இந்த பாடல்ல விடாதே என்ற பொருள் நேர்மையாக இருப்பதனால எல்லா பாடல்களுக்கும் அதே பொருளை நாம் கொள்ளலாம். விட்டுழுதி கண்டாய் என்றால் பெருமானே நீ விடுகின்றாய் பார்க்கின்றாய், விடுகின்றாய் அல்லவா, விடுகின்றாய் பார், இப்படி செய்கின்றாய் பார், இது சரியா என்ற ஒரு பொருளும் உண்டு. விடுதி கண்டா என்பதற்கு விட்டு விடாதீர் என்று கெஞ்சுகின்றார் பெருமானே, நீ விட்டு விட வேண்டாம், நான் இவ்வளவு பிழையத்தினுடைய பிழை உடன்பட்டு கேட்கின்றார். பெருமானுடைய கருணையை நீ என்னை கைவிடக்கூடாது என்று கேட்கின்ற ஒருவன் தன் பிழை உடன்பட்டு கேட்க வேண்டும். சிறிது நேரத்தில் பெருமானை இடித்தும் கேட்கலாம், ஆனால் சிற்சில நேரங்களில் தான் அவரை கேட்கலாம். பெரும்பாலும் அவரை கேட்டால் பயன் இருக்காது. ஒருத்தருடைய தயவு நமக்கு வேணும், எல்லாருக்கும் அருள் செய்றீங்க எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு எப்பயாவது ஒரு தடவை சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு தான் போயான். எப்பொழுதும் தன்னுடைய பிழை உடன்பட்டு தான் கேட்கணும். பெருமானே உன் அருளின்றி நான் வாடுவேன், உன் அருளுக்கு நான் தகுதியற்றவன், இருந்தாலும் நீ நினைத்தால் அருள் செய்யலாம். அப்படி கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அருள் வேண்டும் என்றால் கேட்கின்ற முறையிலே கேட்கணும். அந்த கேட்கின்ற முறையிலே ஒரு முறை பெருமானே நீ எனக்கு மட்டும் அருள் செய்ய மாட்டேங்கிறா என்பது ஒரு முறை தான். அந்த முறை ஊறுகாய் போல பயன்படும். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடணும். சில பேர் ஊறுகாய் சாதமே சாப்பிடுவாங்க, ரெண்டு பேரும் தயிர் தொட்டுக்கிட்டு. அதே மாதிரி நம்முடைய முறை இல்ல, ஊறுகாய் சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு தயிர் தொட்டிட்டு இருப்பாங்க. நெருப்பு கோழி போல நெருப்பு கோழி நெருப்பையே தின்னுமா, அதே போல நாம வாழக்கூடாது. தயிர் சாதத்துக்கு தான் ஊறுகாய் தொட்டுக்கலாம். வாழ்வியலும் இறைகளும் ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல என்று பார்க்கணும். நீத்தல் விண்ணப்பம்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நீத்தல் என்றால் கைவிடுதல். பெருமானுடைய கைவிடுதலை கருதி பெருமான் கைவிடுகின்றாரா உண்மையிலேன்னு சொன்னால், நம்முடைய தகுதியின்மையினால பெருமான் செய்த பேரா அருள், அந்த பேரா அருளை நம்முடைய தீவினையின் வழியிலே நின்று வாசனாமலத்தினாலே தாக்குண்டு நாமே இழக்கின்றோம். அதுதான் உண்மை. அது அந்த உண்மை வந்து எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான உண்மை. உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையா அடிமைக்கு அருந்தே என்று சொல்றார். என்னால் அறியா பதந்திருந்தாய், எனக்கு நீ செய்த அருள் இப்படிப்பட்டது என்று அதனுடைய அருமையை கூட கருதுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஒரு குழந்தை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அந்த தங்க கிண்ணம் விலை மதிப்பற்றது, அது எவ்வளவு வேல்யூபிள்னு அறிவதற்கு கூட அதுக்கு பக்குவம் கிடையாது. அந்த அறிகின்ற பக்கம் இல்லை என்பதனால்தான் அது என்ன செய்யும், ஏனைய பொருள்களோடு அந்த தங்க கிண்ணத்தை ஒப்ப கருதி வாங்கும் பொழுது பல பல இருப்பதனாலையும் அதை பிறர் மதிப்பதனாலையும் அது தனக்கு வேண்டும் என்று அடம் பிடிக்கின்ற அளவில தான் அது மதிக்கும். அது தன் கைக்கு வந்த உடனே அதன் மதிப்பு குறைந்தது. குழந்தை இயல்பு என்ன, ஒரு பொருளை தான் பெறுகின்ற வரையிலும் அந்த பொருள் பெரிதாக தோன்றும். குழந்தைக்கெல்லாம், குழந்தைகளுக்கு ஒரு பொருளை போராடி பெறும். குழந்தைகள்லாம் அழுது அடம்பிடித்து பெறும். அது அழுது அடம்பிடிப்பதே அந்த பொருள் மிகவும் முக்கியம் என்று கருதுவதை போல காட்டும். அந்த பொருள் கைக்கு வந்த உடனேயே அடுத்த 5-6 நிமிஷம் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாட போய்விடும் என்று கருத்துக்கோ. அதை போன்ற நிலையில் தான் தான் இருப்பதாக சொல்றாரு. பெருமானுடைய திருவருளினுடைய அருமையை கருதாது தன்னுடைய குற்றத்தினாலேயே என்னால் அறியா பதந்தந்தா யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறையில்லை, மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றலால் அறிய என்புரை கருதுகின்றேன் கருதுகின்றேன் என்ற அந்த நிகழ்கால சொல்லினாலே இப்பொழுதும் உன்னுடைய அருமை எனக்கு தெரியாது. உன்னுடைய அருமையை நான் அறியவில்லை என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேனே தவிர உன் அருமையை நான் உள்ளபடி அறியவில்லை. உன் அருமையை எப்போது உள்ளபடி அறிவேன், உன் பெருமையை உள்ளபடி அறிந்தால் தான் உன் அருமையை உள்ளபடி அறிவேன். நீ கிடைத்திருக்கு எவ்வளவு அறியப்பொருள் என்பதை உன்னுடைய பெருமையை ஒக்க அறியும் பொழுதுதான் அறிய முடியும். நீ கிடைத்திருக்கிற பொருள் உன் பெருமையையோ அருமையோ நான் முற்றும் அறியவில்லை என்ற என் அறியாமையை சிறிது அறிந்து வைத்திருக்கின்றேன், அதனால் விண்ணப்பிக்கின்றேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு நட்டம்னு தெரியாது. சீஏஜி போடுறார் 1.86 லட்சம் கோடி நட்டம்னு. அதை மன்மோகன் சிங் எதிர்க்கிறார், இந்த கணக்கு எப்படி சரியாகுங்கிறார். சரியில்லையா, இதை விட இது குறைஞ்சபட்சம், இதை விட அதிகமா தான் லட்சம் எடுத்துக்கிறீங்க. அது எவ்வளவு கட்சியெல்லாம் என் கணக்கு தப்புதான், இது குறைஞ்ச மதிப்பீடு தான், இது நிச்சயமா இதை விட அதிகமான நட்டம் தான் நீ பண்ணிருப்ப, அதனால நீ சொல்றது கரெக்ட் தான், என் கணக்கை விட நீ பண்ணின நட்டம் அதிகம். ஆகவே பெருமானை நாம் அறியாது கெட்டோம் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோமே தவிர அதனால் எவ்வளவு கெட்டோம் என்பதே தெரியல. பெருமானை அறியாது கெட்டோம், திருவாசத்தை ஓதாது கெட்டோம், ஏழை தொழும்பனே நித்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது, பரம்பரனை பணியாது காலம் கழித்தேன், ஆனா எத்தனை காலம் கழித்தேன் என்பது தெரியல, எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாது. அப்படி இருந்தும் பெருமானுடைய கருணையினாலே ஊழி முதல் சிந்தாது நன்மணி தந்து என் பிறவி தாழை பறித்தவா துணக்க மாடாது. அதனால இங்க நீத்தல் என்பது பெருமான் கைவிடுதல், கைவிடுதல் என்பது உண்மையிலே பெருமான் விரும்பி செய்கின்ற செயல். இன்று அன்று பெருமான் விரும்பி ஒருவனை கைவிடுகின்றான், அவன் கருணைக்கு அது சிறிதும் ஒவ்வாது, பெருமான் அந்த செயல் செய்யவே மாட்டார். நம்மை போல அவரை நினைக்க கூடாது, நமக்குதான் விருப்பு விருப்பெல்லாம் உண்டு, இன்னைக்கு ஒருத்தர் வேணும் நாளைக்கு ஒருத்தர் வேண்டாம். ஒரு சிறு குற்றம், உண்மையான அன்பு என்பது எத்தனை குற்றம் செய்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும், அந்த அன்பு நம்மிடம் இல்லை என்பது நம்முடைய குற்றம், நாம் பிறரிடத்தில் அந்த குற்றத்தை ஏற்றி பார்க்க கூடாது. எப்போதுமே என்ன பண்ணுவோம், நம்முடைய குற்றத்தை பிறரிடத்தில் ஏற்றுவோம், பிறருடைய தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வோம், அறியாமல் நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவோம். நம்ம உண்மையிலே தப்பு நமக்கு நமக்கு ஒருத்தமே கோபம் வருதுன்னா நமக்குமே தப்பு இருக்கணும், அதே அவர் தான் உண்மையிலேயே தப்பு பண்ணிருக்கிறாரு, அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் ஏன் கோச்சுக்கணும், ஒருவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் நம்ம கோச்சுக்க வேண்டாம். என்ன காரணம், கோபம் என்பது பிறர் செய்த தவறுக்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்ளுதல், கோபிச்சுக்கிட்டா நமக்கு தான் பிபி ஏறுது, நமக்கு தான் பாட்டு புரிய மாட்டேங்கிறது இல்லையா, நாம தான் நினைக்காத வார்த்தைகளை பேசுகின்றோம், நமக்கு தான் தலை சுத்துது, கோபிச்சுக்கிறவங்களுக்கு தான் இத்தனை வருது, கோபிக்க படுகொழுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா சுதாரிச்சுக்கிட்டான்னா அவன் சும்மா சிரிச்சுக்கிட்டாங்க, அவன் இந்த கதால வாங்கி இந்த கதால விடுகின்ற அளவு ஆற்றல் அவருக்கு இருந்து என்ன, அந்த ஆற்றல் எல்லாருக்கும் வேணும். நம்ம யாராவது கோச்சுட்டு திட்டினாங்கன்னா ரெண்டு காது சாமி கொடுத்துக்கிறார், இந்த பக்கமா போய் இந்த பக்கமா வெளில வந்துருக்கணும், அப்படிதான் வாழணும். அப்ப நம்முடைய குற்றத்தை பிறரால் சுமத்துவதும் பிறருடைய குற்றத்திற்கு நம்மை நாமே தண்டித்துக் கொள்வதும் அறியாமையால் விளைகின்றன. இதெல்லாம் பர்ஃபெக்ட் பீயிங் என்ற பூரண அறிவுமயமான இறைவனத்தில் கிடையாது. அந்த பெருமான் அவருடைய இடத்திலிருந்து எல்லாருடைய குற்றங்களையும் மன்னித்து அருள்கின்றார், கருணை கடலவர். அவர் சில நேரங்களில் தண்டிப்பது போல் தோன்றினாரோ அதுவும் மர கருணை என்றே சொல்ல, அதாவது இரும்ப காய்ச்சினாதான் அதை கட் பண்ண முடியும், இரும்ப காய்ச்சாம கட் பண்ண முடியாது, அவ தங்கத்தை உருக்கினாதான் அதை ஆபரணமா செய்ய முடியும், தங்கத்தை உருக்காமல் ஆபரணமா செய்ய முடியாது. அப்ப அது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்காக சிறிது சிரமப்படுகின்றது, அப்ப சிரமப்படும் சிரமப்படுத்தும் பொழுது அன்போடுதான் சிரமப்படுத்துகின்றார். தாயும் தந்தையும் பிள்ளையை வளர்க்கும் போது கண்டிப்போடு வளர்க்க வேண்டும், கண்டிப்போடு வளர்ப்பதனால அன்பில்லை என்பது பொருள் இல்லை என்று பார்க்கின்றோம். அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா கையால் அடி வாங்காம யாரும் உருப்பதில்லை என்று பார்க்கின்றோம். அப்படி ஆனால் அவர்கள் அன்பு அற்றவர்கள் இல்லை. அதுபோல இறைவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மை ஒறுக்கும் பொழுதும் ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீ புறக்கணித்து விட வேண்டாம், நீ தண்டித்தால் கூட போதும், ஒருத்தால் ஒன்றும் போதுமே, நீ இந்த தப்பு பண்ணிருக்க என்று சொல்லி ஓங்கி ஒரு குட்டு குட்டியாவது நான் வாங்கிக்கிறேன், ஆனால் உருப்பிட மாட்டேன்னு சொல்லி என்னை பார்க்காது இருந்து விடாது. இது எங்க வர உறுப்பு தேராத கேசுது, இது வந்தா நம்ம முஞ்சி திருப்பிப்போம், அது திருப்பிட்டு கூடாது. பேரூர் என்று ஒரு கோயம்புத்தூர்ல எங்க நடராஜா இருக்கா, இங்க கோவில் கிடைக்குது சொல்ல மாதிரி இருக்காரா சாமிங்கிறத போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப குறும்புக்கார நடராஜரா, நடராஜாக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, நடராஜா அப்படி நிக்கிறார், அவருக்கு முன்னாடியே போய் நம்ம நிக்கிறோம், நிற்கும் போது நடராஜாவோட முகம் இந்த பக்கம் திரும்பிடும், நம்ம பார்க்க அதாவது நம்ம வந்திருக்கோம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு இந்த மூஞ்சிட்டு திரும்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னா பெருமானுடைய இடது பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும், நாம அவரை பார்க்கும்போது நம்முடைய வலது பக்கம், நம்ம நேரம் பார்க்கறோம் மூஞ்சி நம்ம நேரம் பார்க்காம இப்படி திரும்பிக்கும். அப்ப அவரை அங்க சுத்தி வரலாம், உள்ளுக்குள்ளேயே சாமி சுத்தி வரலாம், சுத்தி வரும்போது இப்ப திரும்பின மூஞ்சியை பாத்திரலாம்னு நினைப்போம் இல்ல, சுத்தி வந்தா ஆமா சுத்தி வந்தா மூஞ்சி நேரம் இருக்கும், அப்படின்னா அங்கே நீங்க திரும்பிட்டு, அதனால சிதம்பர நடராஜா தான் இவர் சொன்ன போது நான் பெட்டர் சொன்னேன், சிதம்பர நடராஜா இது மாதிரி படுத்துறது இல்லை எங்களை, என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு, இவர் வேணும்னே இவர் படுத்துறாரு, நாம வந்தா நம்மளை பார்க்க மாட்டேங்கிற திருக்குறிப்பாரு, மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. அதுபோல பெருமான் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் இருந்தாலே போதும், என்ன சொல்ற இல்லையா, விற்றுக்கொள் ஒற்றுவை எண்ணினால் அடியனை விடுதி கண்டாய், என்ன வேணா என்ன பண்ணு ஆனா பயன்படுத்து, என்னை கைவிட்டு விடாதே என்பது இங்கிருந்து நீத்தல் சொல்றார். நீத்தல் என்பது கைவிடுதல். நீத்தல் விண்ணப்பம் என்பது பெருமானுடைய கைவிடுதலை குறித்த விண்ணப்பம். பெருமான் உண்மையில் கைவிடுவதில்லை, ஆனால் அவருடைய அருள் நம் மீது பதியாதிருக்கும் நிலையை நாமே உண்டாக்கிக் கொள்கின்றோம். எதை போல அப்படின்னு சொன்னா, ஒரு காந்தம், அந்த நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காந்த மேக்னெட் இருக்கு, அதுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு இரும்பு ஊசி அதில் சென்று ஒட்டிக்கொள்ளும், காந்தம் அதில் இழுக்கும். ஆனால் அந்த இரும்பு ஊசி சேற்றிலே நனைந்திருந்ததுன்னா, துருப்பிடிச்சிருக்கு அல்லது அது சேறு சுத்தி இருக்கு அப்படின்னா, அந்த காந்தம் அதில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத போதும் காந்தப்படுத்தி இந்த இரும்பு ஊசியை நம்ம இழுக்க வேண்டாம்னு நினைப்பு கிடையாது. இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுது, அதனுடைய அருள்வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் தன் மீது செற்றை பூசி கொண்டிருக்கின்றது. பெருமானுடைய திருவுள் வலைக்கு பாத்திரமாகாத வண்ணம் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், சேற்றை பூசி கொண்டிருக்கின்றோம். அதான் மலம். நாம் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகாத வண்ணம் நம்ம இன்சுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அருளிடமிருந்து வந்து சிவகங்கையில குளிக்காதுன்னு யாரையும் சிவகங்கை சொல்றது இல்லை. ஆனா சிவகங்கையில குளிக்கிறவங்க எல்லாம் சிவகங்கை நீ வந்து குளின்னு சொல்லியா குளிக்கிறாங்க? அப்ப சிவகங்கை யாரையும் குளிக்காதுன்னு சொல்லல. அதே போல சலமிலன் சங்கரன், இறைவனிடத்துல எந்த வஞ்சனையும் கிடையாது, அவனுக்கு வேண்டுவார் வேண்டாதவர் இல்லை. சலம்னா வஞ்சனை, சலமிலன் சங்கரன் அவனுக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது. ஆனால் சார்ந்தவர்களால் நலமிலன், நல்ல கடுங்குளிர் அமர்நாத்ல அந்த நம்ம போய் தங்குறோம் ஒரு டென்ட்ல, அங்க டீ கொடுத்துறாங்க, அங்க நெருப்பு, அந்த அடுப்பு கிட்ட போய் சில பேர் உட்காந்துப்பாங்க புத்திசாலியா இருக்கிறவங்க. என்ன நெருப்பு கிட்ட உட்காந்தா குளிர் தெரியாது, ஆனா அந்த நெருப்பை விட்டு தொலைவில உட்காந்துக்கிட்டு கம்பளியை போத்திக்கிட்டு குளிர்தே குளிர்தேன்னு சொல்லலாம். ஆனா நாம எங்க இருக்க வேண்டும், நமக்கு ஒரு ஒரு நல்லறிவு வேண்டும். அந்த இரவினை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுப்பகரையிலே தான் இருக்கும், அடுப்பகத்தாவில் இருந்தா இரவு கழிந்து விடும் என்று அர்த்தம். அதுபோல நாம் எங்கு எதனை சார வேண்டும் என்ற நல்லறிவு நமக்கு வேண்டும் என்று பார்க்கின்றோம். நாம் சாராத தன்மையினாலே இறைவனை தூக்காது இருக்கின்றோம். அது பெருமானை அந்த நிலையிலும் என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படின்னா, இந்த வாழைப்பழம் வந்து தானா வந்து வாயில விழும் என்று விரும்புவதை போல, உன்னுடைய திருவுருளை அறியாது நான் புறம் சென்ற போதும் நீ வந்து என்னை புறம்புறம் சோதித்து என்னை கைவிடாது, என்னை வலிய வந்து உன் திருவுருளை ஊட்ட வேண்டும் என்ற விண்ணப்பம் தான் நீத்தல் விண்ணப்பம். உன் திருவுருளை எனக்கு வலிய வந்து ஊட்ட வேண்டும், நான் எவ்வாறு இருப்பினும் உன் திருவுருளை இகழ்ந்து மதியாது மறந்து உணராது தூக்க விரும்பாது இந்திரிய இன்பமாகின்ற செற்றிலே வந்து ஈடுபட்டு என்னையும் உன்னையும் மறந்து நான் உலகியலிலே ஈடுபட்டு கெட்டு ஒழுகின்ற நிலையிலும் இவன் நம்முடைய அடியவன், நம்மால் முன்பு இவன் ஆளப்பட்டவன் என்ற அந்த கருணையினாலே நீ வந்து என்னை காக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும் அவர் அப்படின்னு கேட்டா, இவ்வாறு விண்ணப்பிக்கின்ற நிலையும் போயிடும். சேத்த நிறைய பூசிக்கிட்டோம்னா, உலகிலாகின்ற சேற்றிலே நிறைய பூசிக்கொண்டோம் சொன்னா என்ன ஆகும், பெருமானிடத்துல இந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற அறிவும் போயிடும். அதுவே இந்த விண்ணப்பத்தை முதல்ல வைக்கணும், அதான் நீத்தல் விண்ணப்பம். பெருமானே நீ கைவிடாதே என்ற விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம், நீத்தலை குறித்த விண்ணப்பம். பெருமான் கைவிடுவதாக கருதி அதனை குறித்த விண்ணப்பமே நீத்தல் விண்ணப்பம். பெருமான் இந்த உயிரினை கைவிடுவது உண்மையில் இல்லை, ஆனால் பெருமானால் கைவிடப்படுகின்ற நிலை என்பது உயிர் தானே ஈட்டிக் கொள்கின்றது. அந்த நிலையிலும் பெருமான் கைவிடக் கூடாது என்று அவருடைய பெருங்கருணையை சுருக்குமாறு விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். முதல்ல கடையவன் என்றார்கள், மிகவும் மட்டமான என்னை பெருமானை நீ முன்பு நீயே வந்து ஆட்கொண்டாய். கடையவனேனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுது கண்டாய். கடையவனேனே எல்லா விதத்திலும் கீழானவனை, கல்வி கேள்வி ஒழுக்கம் ஏனைய தகுதிகள், சரியை கிரியை யோகமாகிய தகுதிகள், இந்த தகுதிகள் எதிலுமே வந்து நான் வந்து மார்க் ஜீரோ தான். மிகவும் கீழானவன், உன்னுடைய அன்பினை பெற்று அதனை இழந்தவன், உன் அன்பிற்கு செய்நன்றி பாராட்டாதவன், ஈசனேனே ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் அப்படி செய்நன்றி கொன்றவன், நாயிற்கடையாம் நாயேன், நாய்வையில் உள்ள குணமும் இல்லாத அடி நாய், அப்படிப்பட்ட என்னை நீ முன்பு உன் கருணையே தகுதியாக கொண்டு ஆண்டாய். கருணையினால் என்றால் கருணையினாலேயே என்ற ஏகாரம் இருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்னிடத்திலே எந்த தகுதியும் எதிர்நோக்காது. ஒரு தகுதி வேண்டும் ஒருவனை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஆபீஸ்ல ஆட்கொள்ளுதல்னா பணிகொள்ளுதல், ஒரு ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருந்தா ஏதாவது ஒரு தகுதி வேண்டும். ஒரு தகுதியும் இல்லாதவரை கூட வேலைக்கு அமர்த்துகிறார்கள் என்றால் அமர்த்துபவருடைய கருணையே அங்கு தகுதி. அவன் வேலை செய்யலனாலும் சம்பளம் தரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் என்ன வேலை செய்யலனாலும் அவருக்கு சம்பளம் தரணும். அந்த சம்பளத்தை சும்மா தர முடியுமா, வேலைக்கு இருக்குதா காமிச்சு தரணும். ஆட்கொள்ளுதல் அதுக்குதான். அப்ப கருணையினாலேயே என்றது ஏகாரம் மறைந்திருக்கின்றது. கருணையினால் மட்டுமே என்ற பிரிநிலை ஏகாரம். பெருமானே, என்னிடம் என்ன தகுதியும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கருணை ஒன்றையே காரணமாக கருதி நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்டது எப்படின்னு சொன்னா, எந்த விண்ணப்பமும் இன்றி ஆட்கொண்டாய். பெருமானே, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் முறையிடவே இல்லை. விருப்பினேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே, இருப்பு நெஞ்ச வஞ்சனேனே ஆண்டு கொண்ட நின்னதாள் கருப்பு கருப்பு மட்டு இரும்பு போன்ற நெஞ்சம் கொண்டவன், உன்னை பார்த்து அன்பு செய்யாதவன், நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்காதவன், அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்டவனே வந்து ஆட்கொண்டாய். விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆறுமுதே என்று புரட்சி பத்தில சொல்றேன். ஆகவே அதான் கலந்து ஆட்கொள்வது என்பது தானாக முனைந்து ஆட்கொள்வது. தானே வந்தமே தலையெழுத்தாட் கொண்டிருந்தும் பான்மார்கள், தானே வந்தமே தலையெழுத்தாட் கொண்டிருந்த இடத்துல அடியார்கள் இடையிலாக இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள். அவர்கள் அறிய மாட்டார்கள் பெருமான் இல்லத்திற்கு எழுந்துள்ளான் என்று. அந்த நிலையிலே அவனாகவே வந்து ஆட்கொள்ளுதல். இளையான்குடி மன்னர் வீட்டுக்கு வந்தாரு, இயற்பை வீட்டுக்கு வந்தாரு, அதை போல வருதல் அங்கு. ஆனால் இங்கு கலந்து ஆட்கொள்வது என்பது பெருமானுடைய திருவுருளை விரும்பாதே இருக்கிற நிலையிலேயே பெருமான் செய்து, இதுவும் தானே வருதல் தான். ஆனா அடியாருடைய தகுதிகிறது இங்கு தானே வந்தார். ஆனால் இங்கு தன் கருணையே தகுதியாக தானே வருகின்றார். அதனால வித்தியாசம் சொன்னார், கருணையினால் கலந்தார் கொண்டார். அங்கு அடியாருக்கு தகுதி இருக்கு, இளையான்குடி மாறனாருக்கு நல்ல தகுதி இருக்கு. பெருமாள் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வர்றதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. அவருடைய தொண்டு எப்படிப்பட்டதுன்னா, சாமியே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வருவார், நல்ல மழை பெய்கின்ற நேரத்துல, கரண்ட் இல்லாத நேரத்துல, நம்ம நாடு எப்போது எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த நாள் அந்த நேரத்துல அவர் வந்தார், கதவை தட்டினார். ஆனா அவ்வாறு பெருமானை வரவழைக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அந்த ஆற்றல் நமக்கு இல்ல, ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றே என்று சொன்னார். தகுதி இல்லாமலேயே, தகுதியுள்ள அடியார்களுக்கு பெருமான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் என்று சொன்னார். அவ்வாறு பெருமான் அங்கும் தானே தான் வருகின்றார். என்ன காரணம்னா, தகுதி இருந்தாலும் பெருமானை வரவழைக்கின்ற அளவிற்கு அது நீளாது. அடியார்கள் எவ்வளவு தொண்டு செய்தாலும் பெருமானை தங்கள் வீட்டிற்கு வரவழைக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் கிடையாது. பெருமான் நம் வீட்டுக்கு வரணும்னா அது அவரே எடுக்கின்ற முடிவு தான். ஒரு குழந்தை கூட நம்ம கிட்ட வரணும்னா அதுவாக எடுக்க வேண்டும் அந்த முடிவை. நீங்க என்ன ஆடினாலும் பாடினாலும் கூப்பிட்டாலும் அது போயான்ட்டுதான் போயான்றோம், அவ்வளவு அது வராது. அது ஒரு குழந்தையே நம்மிடம் வருவதற்கு அதுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நம்மிடம் வருவதற்கு அவருடைய முடிவு தான் அது இறுதியான முடிவு என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலும் தானே வந்தமே தலையில் தாட்கொள்ளுதல், இங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்துள்ளது என்பதெல்லாம் தகுதியுள்ள அடியார்களிடத்திலே அவன் செய்கின்ற கருணை. ஆனால் அந்த தகுதி ஒரு சிறிதும் இல்லாத என்னை வாங்குண்டான் என்பதனால அவ்வாறு தானே வந்து தலையில் செய்ததை கருணையினால் மட்டுமே செய்தான் என்று கூறுகின்றார். அங்கு கருணையினால் மட்டும் செய்யல, அங்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கு, ஆனா இங்கு கருணை மட்டுமே தகுதி. அதனால படையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விடையவனே என்றால் ரிஷபத்தில் ஏறுகின்ற பெருமானே, அறவடிகளே விடையவனே, விட்டிடுதி கண்டாய் பெருமானே, விடையவனே என்று பெருமானை வந்து விழித்து விட்டிடுதி கண்டாய் சொல்ல. என்னென்ன, ஒருவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு அடியவன் பிறகு அவனால் கைவிடப்படக்கூடாது. ஆட்கொள்கின்ற காலத்திலே தகுதி ஏதும் இன்று என்பதை அறிந்தே ஆட்கொண்ட பிறகு இல்லாத குற்றத்தை சொல்லி அவனை கைவிடக்கூடாது. குற்றம் இருந்தாலும் சொல்லி கைவிடும், இருக்கின்ற குற்றத்தை சொல்லி கைவிடக்கூடாது. என்ன காரணம், இருக்கின்ற குற்றங்களை அறிந்தே தான் ஆட்கொண்டார். என்னிடத்திலே குற்றங்கள் தான் உண்டு, குணங்கள் ஏதும் இல்லை என்பதை அறிந்தே நீ ஆட்கொண்டாய். அவ்வாறு ஆட்கொண்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய குற்றங்களை நீ பெரிதாக கருதக்கூடாது. முன்பு தடையாக இல்லாத என்னுடைய குற்றங்கள் இன்றைக்கு எப்படி தடையாக மாறும் அப்படின்னு கேட்கிறேன்.